1 கொரிந்தியர் அத்தியாயம் 11. நான் கிறிஸ்துவைப் பின்பற்றுகிறதுபோல நீங்கள் என்னைப் பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். சகோதரர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளைக் கைக்கொண்டு வருகிறதினால் உங்களைப் புகழுகிறேன். ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், பெண்ணுக்கு ஆண் தலையாக இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவிற்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஜெபம் செய்கிற போதாவது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த ஆணும் தன் தலையை அவமதிக்கிறான். ஜெபம் செய்கிற போவதாவது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாமலிருக்கிற எந்த பெண்ணும் தன் தலையை அவமதிக்கிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. பெண்ணானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமுடியையும் கத்தரித்து போடவேண்டும். தலைமுடி கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் பெண்களுக்கு வெட்கமானால் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆணானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியது இல்லை. பெண்ணானவள் ஆணுடைய மகிமையாக இருக்கிறாள். ஆண் பெண்ணிலிருந்து தோன்றினவன் அல்ல, பெண்ணே ஆணிலிருந்து தோன்றினவள். ஆண் பெண்ணுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, பெண்ணே ஆணுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகவே தூதர்களின் நிமித்தம் பெண் ஆனவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கர்த்தருக்குள் பெண் இல்லாமல் ஆணுமில்லை, ஆண் இல்லாமல் பெண்ணுமில்லை. பெண் ஆனவள் ஆணிலிருந்து தோன்றுகிறது போல ஆணும் பெண்ணிலிருந்து தோன்றுகிறான். அனைத்தும் தேவனால் உண்டாயிருக்கிறது. பெண் ஆனவள் தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் போது தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது முறையாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆண் முடியை நீளமாக வளர்க்கிறது அவனுக்கு அவமானமாக இருக்கிறதென்றும், பெண் தன் முடியை நீளமாக வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமுடி அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆனாலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று அறிய வேண்டும். உங்களை புகழாமல் இந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்குரியதாக இல்லாமல் தீமைக்குரியதாக இருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் எவர்கள் என்று தெரியும்படிக்கு வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முதலில் சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ரா போஜனம் பண்ணுதல் இல்லையே? சாப்பிடுகிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அலட்சியம் செய்து இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழமாட்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகவே நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் தகுதி என்று கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் தகுதியில்லாமல் புசித்து பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னவென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு நியாயத்தீர்ப்பு வரும்படி புசிக்கவும் பானம் பண்ணவும் செய்கிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். அநேகர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படமாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகவே என் சகோதரர்களே, நீங்கள் உணவு உண்ண கூடிவரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் தண்டனைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியிருந்தால் வீட்டிலேயே சாப்பிடவேண்டும். மற்ற காரியங்களைக் குறித்து நான் வரும்போது திட்டமாக சொல்வேன்.